ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் திரு டெல்சி ரோட்ரிஸுடன் உரையாடினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அசாம் தேயிலை ஏற்றுமதியாளர்கள் பெரும் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாலஸ்தீனம், லிபியா மற்றும் கொமராஸ் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். உறுப்பு நாடுகள் தங்கள் நிதியை செலுத்தாததால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் திரு டெல்சி ரோட்ரிஸுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி, மின்னணு தொழில்நுட்பம், சுகாதாரம், வேளாண்மை, இருநாட்டு மக்களிடையேயான உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வளரும் நாடுகளின் நெருங்கிய ஒத்துழைப்பின் அவசியம் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வெனிசுலா அதிபர் திரு டெல்சி ரோட்ரிஸையும் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் திப்ருகரில் 1715 கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அசாம் தேயிலை ஏற்றுமதியாளர்கள் பெரும் பயனடைவார்கள் என்று கூறினார். வளர்ச்சி, அமைதி, பாதுகாப்பு, தொழில்துறை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எதிர்வரும் அசாம் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். முந்தைய காங்கிரஸ் அரசு அசாம் மாநிலத்தை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டினார். தமது வாக்கு வங்கி அரசியலுக்காக ஊடுருவலை அக்கட்சி பயன்படுத்தியதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான கட்டமைப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்த பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உரையாட உள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பட்ஜெட் தாக்கலை கல்லூரி மாணவர்கள் மக்களவையின் பார்வையாளர் மாடத்தில் இருந்து காண இருப்பதாகவும் கூறியுள்ளது. வர்த்தகம், பொருளாதாரம், மருத்துவ கல்வி, தொழிற்கல்வி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து நிதியமைச்சகத்தின் அலுவலகத்திற்கு மாணவர்கள் செல்ல உள்ளதாகவும் அங்குள்ள உயர் அதிகாரிகள் நிதியமைச்சகத்தின் பணிகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்க உள்ளதாகவும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. பின்னர் மாலையில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை மாணவர்கள் சந்திக்க உள்ளனர். பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் எடுத்துரைக்க உள்ளதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டின் நகல் மெசஞ்சர் செயலியில் வெளியாகியுள்ளதாக வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் பட்ஜெட் நகலில் திருத்தம் செய்து அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை போல் போலியாக வெளியிடப்பட்டுள்ளது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் இதுபோன்ற தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாலஸ்தீனம், லிபியா மற்றும் கொமராஸ் நாடுகளைச் சேர்ந்து வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று உரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து தாம் ஆய்வு செய்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சருடன் காசா அமைதி திட்டம் மற்றும் அப்பகுதியின் மேம்பாடு குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். லிபியா நாட்டுடன் வர்த்தகம், தொழில், உள்கட்டமைப்பு, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து லிபியா வெளியுறவு அமைச்சருடன் தாம் ஆக்கப்பூர்வமான பேச்சு நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறும் இக்கூட்டத்தில் 22 அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
உறுப்பு நாடுகள் தங்கள் நிதியை செலுத்தாததால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஐநா உறுப்பு நாடுகளுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். தற்போது இருப்பில் உள்ள நிதி ஜூலை மாத தொடக்கத்திலேயே தீர்ந்துவிடும் என்றும் இதனால் அடுத்த கட்ட பணிகளை செய்ய இயலாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அமைப்பிற்கு மிகப்பெரிய நிதி பங்களிப்பாளரான அமெரிக்கா முந்தைய ஆண்டின் நிலுவைத் தொகையை செலுத்த தவறியதால் நிதி நெருக்கடி ஏற்பட்டதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உறுப்பு நாடுகள் தங்கள் நிதியை செலுத்தாவிட்டால் நடப்பாண்டில் 3.45 பில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே ஐக்கிய நாடுகள் சபைக்கு அமெரிக்கா 2.19 பில்லியன் டாலர் செலுத்த வேண்டியுள்ளதாக அந்த அமைப்பைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். மேலும் இந்த ஆண்டு கூடுதலாக 767 மில்லியன் டாலர் செலுத்த வேண்டும் என்றும் ஐநா அதிகாரி தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை குடியரசு தின அணிவகுப்பில் காண முடிந்ததாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவுகள் மற்றும் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளுக்கு அவர் விருதுகளை வழங்கினார். தேசிய மாணவர் படையினர் வாரத்தில் குறைந்தது 1 மணி நேரமாவது தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் முப்படைகளின் சிறந்த அணிவகுப்பு படைப்பிரிவாக இந்திய கடற்படைக்கு விருது வழங்கப்பட்டது. வந்தே மாதரம் நாட்டின் ஆன்மாவின் குரல் என்ற கருப்பொருளுடன் இடம்பெற்றிருந்த மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் அலங்கார ஊர்திக்கு விருது வழங்கப்பட்டது. அத்துடன் அந்த அமைச்சகத்தின் நடன பிரிவுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பரோடா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழக அணி தமது முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 118 ரன் எடுத்துள்ளது. சேலத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2வது நாளான நேற்று பரோடா அணி முதல் இன்னிங்ஸில் 375 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தமிழக அணியின் பந்து வீச்சாளர் ஜெகநாதன் 6 விக்கெட்டுகளையும் சாய் கிஷோர் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கொட்டாம்பியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் அந்த அணி 11 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் அவர் 10-12, 11-9, 11-5, 9-11, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் பேலஸ்லேயை வென்றார். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் தமிழக அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உத்தரகாண்டை வென்றது. பக்ரைனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நீல் அபர்லைட்னர் இணை இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் இந்த இணை 7-5, 7-5 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சாண்டர் முனாக்காவின் ட்ரொமைன் ஆனியோடோ இணையை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுரேஷ்குமார் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் அவர் 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் விஷால் பாலசேகரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் திரு டெல்சி ரோட்ரிஸை உடன் உரையாடினார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அசாம் தேயிலை ஏற்றுமதியாளர்கள் பெரும் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாலஸ்தீனம், லிபியா மற்றும் கோமராஸ் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். உறுப்பு நாடுகள் தங்கள் நிதியை செலுத்தாததால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.